பாதைகளிலே அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய மக்கள் போவாங்க, அந்த பக்கம் பெண்கள் வருவார்கள். அப்ப அது மாதிரியான சூழ்நிலைகளிலே பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த பார்வைகளை தாழ்த்துவார்களா? அவன் நிக்கிறதே பாக்குறதுக்கு நிக்கிறான். பல இடங்கள்ல இந்த காலேஜுக்கு கூடுவாங்க, கரெக்டா அந்த காலேஜ் காலையில ஓபன் பண்ற நேரம், காலை நேரங்கள் 8 மணி 9 மணி வாக்குல ஒரு கூட்டம் நிற்கும். நண்பகல் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா இருக்காரு. சாயந்தரம் அதே மாதிரி காலேஜ் முடியும் பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கே பார்த்தா கூட்டம் கூட்டமா செட்டு செட் பசங்க எல்லாம் நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? இப்படி பார்வைகளை தாழ்த்தி கொண்டு ஹல்துல் பசர் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பார்வையை தாழ்த்து சொன்ன அப்படியா நிக்கிறாங்க. அவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்வைகள் தாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இங்கு பார்வை தாழ்கிறதா, அந்த பெண்களை நோக்கி மீள்கிறதா? பெண்களை அப்படி பார்க்கின்றார்கள். நிறைய சாலை விபத்துக்களுக்கு கூட அது காரணமாக இருக்கின்றது. ஒரு பெண் போனால் அங்கே பார்வை போகின்றது. ஒரு லேடி போனா போதும், அப்படியே போகிறான். ஆப்போசிட்ல வர்ற காடியை அவன் கவனிக்க மாட்டான். கடைசியில பார்த்தால் விபத்துக்குள்ளாகி கிடக்கின்றான். இஸ்லாம் பாருங்க இதையெல்லாம் கவனிக்கின்றது. இதுல எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றது என்பதனால பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்வைதான் இந்த தீமையினுடைய முதல் வாசலாக இருக்கின்ற தலைவாசல். எது இந்த கற்பொழுக்கம் தவறி போவது, இந்த விபச்சாரம் தவறி போவதில் அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது என்று பார்த்தால் பார்வைதான்.
கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்கின்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் பாதையை தந்து நமது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய அனைத்து செயல்பாடுகளையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. பொதுவாக மதங்கள் என்று சொன்னால் அவர்கள் வழிபாடுகளை பற்றி அதிகமாக பேசுவார்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற எல்லா சமயங்களிலும் வழிபாடுகள் உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்திலும் வழிபாடுகள் உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் வழிபாட்டோடு நிறுத்தி கொள்ளாமல் மனிதனுக்கு தேவையான பண்பாடுகளையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் வழிபாடு செய்வதால் மட்டும் அவன் சிறந்தவனாக ஆகிவிட முடியாது. அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள், சமுதாயத்தில் அவன் நடந்து கொள்கின்ற அந்த நடத்தைகள், தனி மனித ஒழுக்கம் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் சிறந்த மனிதனாக ஆகின்றான். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீமிற்கு வணக்கங்களை மட்டும் சொல்லாமல் பண்பாடுகளையும் சொல்லித் தருகின்றது. எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் ஒரு கட்டத்திலே ஆச்சரியப்பட்டார்கள். இதை பற்றியெல்லாம் அவங்க மார்க்கம் உங்களுக்கு சொல்லித்தருதா என்று ஒரு நக்கலாக கூட கேட்டார்கள். ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு இணை வைக்கக்கூடியவர் ஒரு முஷ்ரிக்கு வருகின்றார். வந்து கேட்கின்றார், கத அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷையின் ஹத்தல் ஹிராஆ, சல்மான் அவர்களே, உங்களுடைய இறை தூதர், இங்கே யாரை இறை தூதர்னு சொல்கிறீங்களோ, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தருகிறாராமே. ஹத்தல் ஹிராஆ என்று சொன்னால் மலஞ்சலம் கழிப்பதனுடைய ஒழுங்குமுறைகள் உட்பட எப்படி மலஞ்சலம் கழிக்கிறது என்பதை கூட சொல்லித்தராராமே என்று அவர் ஒரு வேடிக்கையாக அதை சொல்லுகின்றார். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம், எங்களுடைய தூதர் அப்படித்தான். நாங்கள் சிறுநீர் கழிப்பதனுடைய ஒழுங்குமுறை என்ன, மலம் கழிப்பதன் ஒழுங்குமுறை என்ன, மலஞ்சலம் கழிக்கும் போது கிப்லாவை முன்னோக்க கூடாது, வலதுகரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது, 3 கற்களுக்கு குறைவான அந்த கற்களை கொண்டு, தண்ணீர் கிடைக்காத போது கற்களை கொண்டு சுத்தம் செய்வார்கள், அதிலே 3 கற்களுக்கு குறைவாக சுத்தம் செய்யக்கூடாது, எறும்புகளை கொண்டும் கெட்டி சாணங்களை கொண்டும் சுத்தம் செய்யக்கூடாது என்பதையும் எங்களுடைய தூதர் எங்களுக்கு போதிக்கின்றார் என்று பதிலடி கொடுக்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு நுணுக்கமாக நமக்கு அறிவுரைகளை வழங்குகின்றது. இதுக்கெல்லாம் இனத்துக்குங்க அறிவுரை என்றுதான் அவர் முஷ்ரிக்கு விளங்கி இருக்கின்றார். அதற்கும் தேவைதான். ஒரு மனிதனுடைய வாழ்வியலின் ஒவ்வொரு அங்கங்களையும் செதுக்கி செதுக்கி அவனை நல்லவனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஏராளமான செய்திகளை
நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றது. அதிலே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய ஜும்ஆவிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களை போதித்திருக்கின்றார்கள். அதுல ஒன்று என்ன அப்படின்னா, பாதையிலே நீங்கள் அமராதீர்கள் என்று சொல்றாங்க. அதாவது மக்கள் செல்லக்கூடிய பாதை, வீட்டில் உட்கார்ந்துக்கிறது பிரச்சனை இல்லை, அவருக்கு சொந்தமான கடையில் இருக்கிறாரு அல்லது இந்த மாதிரி பள்ளியில் இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. வீதிக்கு வந்துவிட்டால், மக்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்ற அந்த பாதைக்கு வந்துவிட்டால், அங்கு சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அதனால நீங்க அங்க அமராதீர்கள், பாதையில் போய் உட்காராதீங்கப்பா என்று சொல்கின்றார்கள். உடனே தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு வேற இடம் கிடையாது. இது அவங்களுடைய நிலை, நம்ம நிலை அப்படி கிடையாது. அவங்களுடைய நிலை என்ன, எங்களுக்கு உட்கார்ந்து பேசுவதற்கு வேறு இடமே இல்லை, நாங்கள் இங்குதானே உட்கார வேண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி நீங்கள் அமர்ந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், வாத்து துருக்காத்தி ஹக்கஹா, பாதைகளுக்கு அதன் உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, இயாக்கும் வல் ஜுலூஸ் அல துருக்காத், பாதைகளில் அமருவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், பாதையில உட்காராதீங்க என்று அறிவுரை சொல்லிட்டாங்க. அதற்கு மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வேற இடம் கிடையாது, வேற போவதற்கு ஒரு போக்கிடம் இல்லை என்றவுடன் தான், சரி இருப்பதாக இருந்தால் பாதைக்கு உரிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அதன பாதையினுடைய உரிமை என்றால் என்ன என்று கேட்கும்போது, ஐந்து விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கல்லுல் பசர், கஃபுல் அதா, ரத்து சலாம், அம்ரும் பில் மாரூஃப், நஹியுன் அனில் முன்கர். ஐந்து விஷயங்களை சொல்றாங்க. கல்லுல் பசர் என்றால் பார்வைகளை தாழ்த்துங்கள். கஃபுல் அதா, பிறருக்கு நீங்கள் தொல்லை தராமல் இருங்கள். ரத்து சலாம், சலாம் சொல்லுங்கள், சலாமுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அம்ரும் பில் மாரூஃப், நன்மையை ஏவுங்கள். நகியுன் அணில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுங்கள். இந்த ஐந்து விஷயங்களையும் செய்ய முடிந்தால் நீங்க பாதையில் இருக்கலாம், அதுவும் வேற இடம் இல்லாத போது என்கின்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எவ்வளவு அழகான ஒரு போதனை என்று பாருங்கள். இந்த போதனைகளிலே எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. ஏன்னா ஒரு பாதை என்பதிலே நிறைய மாறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். நம்ம வீடு வேறு, நாம் அல்லது இங்கு பணிபுரியக்கூடிய இடம் என்பது வேறு. ஒரு பாதை என்று வரக்கூடிய நேரத்திலே அங்கு நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றது. அங்கே அதற்கென்று பல ஒழுங்குகள் இருக்கின்றது. வீட்டை விட்டு நாம் வெளியேறும் போது கூட ஒரு துஆவை நபிகள் கற்றுக் கொடுத்தார்கள். அதில் என்ன முடியும் போது வருகின்றது, அவ் அஜுகல அவ் யுஜுகல அலையன் வருது. நான் மூடனாகி விடாமலும் பிறரை மூடனாக்கி விடாமலும் இருப்பதற்கு அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். நானும் மூடனாயிடக்கூடாது, பிறரையும் மூடனாக்கிடக்கூடாது, நானும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, எனக்கு யாரும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது என்கின்ற மாதிரியான அறிவுரைகளை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி மார்க்கம் சொல்கிறது என்றால், இந்த பாதைகள் என்பது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதை நம் கவனத்தோடு கையாள வேண்டும். பாதைகளில் அவசியமின்றி அமரக்கூடாது என்பது மார்க்க சட்டம். இன்று நீங்கள் பாருங்கள், ஒரு தெருக்களிலே சென்றால் அங்கு மணிக்கணக்கிலே நின்று பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லீம் மகல்லாக்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. பிற மக்கள் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இது சட்டம் புரியாதுன்னு சொல்லலாம். முஸ்லீம்கள் வாழுகிற மகல்லாக்கள், பள்ளிவாசல் தெருக்களாக இருக்கும், கீழே தெரு, மேல தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்களில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளிலே அங்க பார்த்தீர்கள் என்றாலும், கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் நின்று கொண்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க பூரா அந்த செட்டு செட்டா நிற்பாங்க. நின்று கொண்டு மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு நின்று பேச வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் பேசுகின்றார்கள். சரி, பேசக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவார்களா? பார்வைகளை தாழ்த்துங்கள். சாலையிலே ஒரு பெண் போகிறார் என்றால் பார்வையை நாம் தாழ்த்தியாக வேண்டும். இது ஒரு மூமீனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கற்பொழுக்கம். நபியே, நீங்கள் மூமீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யஹுல்லூமின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். தங்களது வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் குள்ளில் மூமினேன் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் என்கிறான் இறைவன். அதே பெண்களுக்கும் சொல்கிறான், குள்ளில் மூமினாத் யக்லுல்லமின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். இது மார்க்க சட்டமாக இருக்கின்றது. இந்த அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது பெரும்பாலும் பாதைகளிலே நிற்கும் போதுதான் ஏற்படுகின்றது. வீட்டிலே இருப்பதை விடவும் வெளியிலே நமது பணிபுரியக்கூடிய இடங்கள் அங்கும் இருக்கலாம். குறிப்பாக எங்கே என்று சொன்னால், பாதைகளிலே அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய மக்கள் போவாங்க, அந்த பக்கம் பெண்கள் வருவார்கள். அப்ப அது மாதிரியான சூழ்நிலைகளிலே பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த பார்வைகளை தாழ்த்துவார்களா? அவன் நிக்கிறதே பார்க்கறதுக்கு நிக்கிறான். பல இடங்கள்ல இந்த காலேஜுக்கு கூடுவாங்க, கரெக்டா அந்த காலேஜ் காலையில ஓபன் பண்ற நேரம் காலை நேரங்கள் 8 மணி 9 மணி வாக்கில் ஒரு கூட்டம் நிற்கும். நண்பகல் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா இருக்காது. சாயந்தரம் அதே மாதிரி காலேஜ் முடியும் பாருங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா கூட்டம் கூட்டமாக செட்டு செட்டாக நிற்கிறாங்க, பசங்கள்லாம் நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? அப்படி பார்வைகளை தாழ்த்தி கொண்டு கல்துல் பசர் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள், பார்வையை தாழ்த்து சொன்ன அப்படியே நிற்கிறாங்க. அவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்வைகள் தாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இங்கு பார்வை தாழ்கிறதா, அந்த பெண்களை நோக்கி மீள்கிறதா? பெண்களை அப்படி பார்க்கின்றார்கள். நிறைய சாலை விபத்துக்களுக்கு கூட அது காரணமாக இருக்கின்றது. ஒரு பெண் போனால் அங்கே பார்வை போகின்றது, ஒரு லேடி போனா போதும் அவனே போகிறான், ஆப்போசிட்ல வர காடி அவன் கவனிக்க மாட்டான், கடைசியில பார்த்தால் விபத்துக்குள்ளாகி கிடக்கின்றான். இஸ்லாம் பாருங்க இதையெல்லாம் கவனிக்கின்றது. இதுல எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றது என்பதனால பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்வைதான் இந்த தீமையினுடைய முதல் வாசலாக இருக்கின்றது. தலைவாசல் எது? இந்த கற்புழுக்கம் தவறி போவது, இந்த விபச்சாரம் தவறி போவதில் அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது என்று பார்த்தால் பார்வைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபாலா இப்னி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஸினா. இறைவன் ஆதமுடைய மகனின் விபச்சாரத்தின் பங்கை எழுதிவிட்டான். அதிரக்க தாளிக்க குள்ளுகு, ஒவ்வொருவனும் அதை அடைந்தே தீருவான். எல்லா மனிதனும் அதை அடைவான், எழுதியதை இவன் அடைவான். அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஜினல் ஐன் அன் அதர், கண் செய்கின்ற விபச்சாரம் என்பது தவறான பார்வை. ஒரு பார்வை தான் முதலிலே ஒருத்தனை நோயாளி ஆக்குகின்றது. நோயாளி என்றால் இந்த காம நோய் அவனை தாக்குகின்றது. அந்த பார்வை முதல் நாள் பார்வை, இரண்டாவது நாள் பார்வை, அடுத்தடுத்து பார்வை, அப்புறம் லேசான பேச்சு, அப்புறம் ஒரு கடித பரிமாற்றம், அப்புறம் வாட்ஸ்அப் தொடர்பு, கடைசியில் பார்த்தால் அவர்கள் வந்து ஒரு தீமையிலே போய் விழுவதை பார்க்கின்றோம். அப்ப இஸ்லாம் எதை கவனிக்கின்றது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முக்கியமான காரணம் பாதைகளில் இருப்பதுதான். நிக்காத அப்படியே நிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் உன் பார்வையை தாழ்த்து. எவ்வளவு அழகாக மார்க்க நமக்கு சொல்லியிருக்குன்னு பாருங்க. அடுத்து என்ன சொன்னார்கள், கஃபுல் அதா, பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பது. பாதையிலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அதனால அடுத்தவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது. நிற்பதாக இருந்தால் ஒரு ஓரமாக நிற்கணும். நிற்க வேண்டிய அவசியம் இருந்தாலுமே தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு ஓரமாக நின்று பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. அவசியம் இருந்தாலும் யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக நிற்கணும். நடு ரோட்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு பசங்க உட்காந்துருப்பாங்க, வந்தால் தள்ளி போங்க அடுத்த தெருவில் போங்க அப்படியெல்லாம் ஒரு கர்வமாக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் இன்று பார்க்கின்றோம். அப்போ யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாது. பாதைகள் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கும். அதில் போய்கிட்ட அடுத்த ஆளுக்கு நம்ம தொந்தரவு செய்யலாமா? பார்த்தால் வீட்டிலே இருந்து எல்லா குப்பைகளையும் அள்ளி வெளியில் போடுவாங்க. வீடு சுத்தமாகியது, ரோடு குப்பையாகியது. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் குப்பையும் அள்ளி தெருவில் கொண்டு வந்து போட்டுறது, அது போகும்போது மக்கள் மேலே படுமா இல்லையா? மக்களுக்கு எத்தகைய ஒரு இடைஞ்சலை அது உண்டாக்கும்? இதெல்லாம் நம்ம கவனிக்கத்தக்க விஷயங்கள். பாதைகளிலே மலஞ்சலம் கழிப்பதை நபிகள் நாயகம் கடுமையாக சபித்தார்கள். இத்தகுல்லா ஐனான், ஒரு அதிசயில் முஸ்லீம் வரக்கூடிய அதிசயை பார்க்கின்றோம். சாபத்திற்கு உரிய இரண்டு செயல்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். வார்த்தை கடுமையாக இருக்கின்றது, ஒரு தடித்தனமான வார்த்தையாக இருக்குது. சாபத்திற்குரிய ரெண்டு அஞ்சிக்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஷிர்க் விதத்தா இருக்குமோ? ஷிர்க் என்பது ஒரு பயங்கரமான பாவம், அதை பண்ண அல்லாஹ்வுடைய சாபம் கிடைச்சிரும். ரெண்டாவது என்ன, பிதாத்தி என்பது பயங்கரமான பாவம். அதனால அல்லாஹ் வஞ்சிக்கிறது நம்ம நினைச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லதிய தஹல்லாபி தரிக்கின் நாசி அவுஃபி தில்லிஹிம், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலும் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு அடியிலும் எவன் மலஞ்சலம் கழிக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்வின் சாபத்திற்கு உரியவன், இவர்கள் அஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த செயலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கெட்ட செயலா? என்னங்க மலஞ்சலம் கழிக்கிறது ஒரு ஓரமா போனா ஒரு நல்ல பண்பாடுன்னு சொல்லலாம், நடுவுல போயிட்டான் தப்பு அப்படின்னு சொன்னா வேற, சாபத்திற்குரிய செயலா? சாபத்துக்குரிய செயல்தான் சொல்ல அந்த அளவிற்கு அதை நமக்கு சொல்கின்றார்கள். ஏன் அது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட உள்ள கலவரத்தை ஏற்படுத்தும்? ஒருத்தர் நல்ல வெள்ளைஞ்சொல்லையுமா வர்றார், நல்ல சாரதி சட்டையும் சாரதி வேட்டையும் கட்டிட்டு அந்த வழியாக வருகின்றார். நடு ரோட்ல ஒருத்தர் அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான், அதை அவர் ஒரு மாதிரி மிதிச்சு அவருடைய வேட்டியில பட்டு அவர் கீழாடையில் பட்டு அதை அவர் பார்த்தால் அவருடைய முகம் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்புக்கு உள்ளாகும், அவர் எத்தகைய ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளாகுவார். அப்ப இந்த ஒரு செயலை செய்த காரணத்தினால்தான் அவனை நபி அவங்க சபிக்கின்றார்கள். இன்னொன்னு என்ன, நிழல் தரக்கூடிய மரங்கள், ஒரு கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்திலே மரத்துக்கு கீழே சென்று மக்கள் இளைப்பாறுவார்கள். அங்கே போய் இளைப்பாற முடியாத அளவிற்கு ஒருத்தர் மலம் கழிச்சிட்டான்னு சொன்னா அந்த வாடை பல பேருக்கு தொந்தரவாக இருக்கின்றது. பாதைகளிலே மலம் கழிப்பதனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் ஒரு பக்கம் பரவுகின்றது, அதிலிருந்து வரக்கூடிய துர்வாடைகள் பலருடைய மூக்கை பதம் பார்க்கின்றது. இது மாதிரி பல தொந்தரவுகளை செய்வதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு கண்டித்தார்கள். இன்று பேருந்து நிலையங்களுக்கு நம்ம போக முடியுதா? மக்கள் கூடுகின்ற பேருந்து நிலையங்கள் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். பேருந்து நிலையத்துக்கு உள்ளே நுழைந்தாலே நமக்கு தூங்கிட்டு வருவாங்க சில பேர், பஸ்ல தூங்கிடுவான், அவனுக்கு முழிப்பு காட்டுறது எதிரியுமா அந்த மூத்திர வாடை தான். மூத்திர வாடை வந்து விட்டதா? சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டது, நீ சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாருங்க. ஒரு நாள் உள்ளே நுழைந்த உடனே நாசியை துளைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மூத்திர நாத்தம் அடிக்கும். அது மாதிரி பாருங்கள், பல பல பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது. அது ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பரவாயில்லை, இந்த ரயில் நிலையங்களை பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது. இந்த பேருந்து நிலையங்களை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு சுகாதாரம் இல்லாமல் அங்கே மலஞ்சலம் கழித்து அங்கே நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கின்றோம். இதை செய்யறதுலாம் யாரு? எல்லாம் நம்ம மக்கள் தான். அது நம்ம நாட்டில் வினோதமான சட்டம் வைத்திருக்கின்றார்கள். மற்ற நாடுகள்லாம் சிறந்த நாடுகள், வேற மாதிரி சட்டம் வச்சிருக்கிறான். இப்ப சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள், அந்த மாதிரி நாடுகள்ல பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்க கூடாது. சிறுநீர் கழித்தால் அதுக்கு பெனால்டி உண்டு. அவங்க ஊர் காசுக்கு 5000-10000 ஏதோ போடுவாங்கன்னு வைங்களேன். அதுக்கு என்று தனியான கழிப்பறைகள் இருக்கின்றது. அந்த கழிப்பறைகள்ல போய் மலஞ்சலம் கழிச்சாச்சுன்னா அது ஃப்ரீயா இருக்கும். வெளியிலே சென்று மலஞ்சலம் கழித்தால் அதுக்கு காசு வாங்கலாம். நம்ம ஊர்லதான் எல்லாம் அறிவாளிங்களாச்சே, எப்படி வச்சிருக்கிற சட்டம், வெளியில போறதுக்கு ஃப்ரீ, உள்ளக்குள்ள போறதுக்கு நீங்க 5 ரூபா கட்டிக்கிட்டு உள்ள போகணும். சட்டம் பாருங்களேன், வெளியில போய் நாஸ்தி பண்றதுக்கு நாரடிக்கிறதுக்கு இலவசமா பண்ணிக்கிறலாம். காசு கொடுத்து முறையாக போறவன் பார்த்தா அவனுக்கு காசு கொடுத்துட்டு நீ போ என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்ம ஊர்களில் இருக்கின்றார்கள். அப்ப இது மாதிரி இருக்கலாமா? அடுத்தவர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு தொந்தரவாக இருக்கின்றது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பாடு என்ன? அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த அபூதாவூதினுடைய ஹதீஸ் கிதாபை எடுத்து நீங்கள் திறந்தால் அதுல வரக்கூடிய முதல் செய்தி என்ன தெரியுமா? கிதாபு தஹாரா, தூய்மை என்ற பாடத்திலே வரக்கூடிய முதல் செய்தி இதா, அராதல் மதுஹப அபஅத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு செல்வதாக இருந்தால், அதாவது மலஞ்சலம் கழிக்க செல்வதாக இருந்தால், மக்களை விட்டும் தூரமான இடத்திற்கு செல்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு பண்பாடுன்னு பாத்தீங்களா? இன்று நம்ம ஊர்களில் எத்தனை சந்துகள் மூத்திர சந்துன்னு அதுக்கு பேர் வைத்திருக்கின்றான். அது என்னங்க அது? அதாங்க அந்த மூத்திர சந்துக்கு பக்கத்தில் உள்ள கடை தாங்க என்று லேண்ட்மார்க் சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சுகாதார கேடுகள் நமது பகுதிகளிலே நிறைந்து கிடக்கின்றதே. அப்ப இதெல்லாம் இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இல்லையா? அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அழகான வழிமுறை. நாம் நினைக்கின்றோம் பெரிய பெரிய விஷயங்களை தான் அதை கவனிக்கிறோம், சின்ன விஷயத்துல கூட இருக்கின்றது. ஒன்னு இல்லை, ஒரு வண்டியை பார்க்கிங் பண்றோம், ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், வாகனத்தை பார்க்கிங் செய்கிறோம். அதில் நம்ம பார்க்கிங் செய்கிறதுக்கு முன்வரிசையில் ஒரு வண்டி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு வண்டியை நிப்பாட்டி சைட் லாக் போட்டுட்டு, அது இப்போ சைட் லாக்கெல்லாம் இப்போ பத்துறது கிடையாது, ஏன்னா எல்லா வண்டியும் நாட்டிட்டு போயிடுறான். அப்போ என்ன செய்யறாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூட்டு வேறு இருக்குது, அந்த பூட்டை எடுத்து பின்னாடி பூட்டிட்டு போயிடுறது. இப்ப முன்னாடி வண்டி நிப்பாட்டவன் எப்படி வண்டி எடுப்பான்? அவனுக்கு ஒரு அவசர தேவையாக இருக்கும், விரைந்து போய் அவன் ஒரு ட்ரெயினை பிடிக்க போறவனாக இருப்பான், அவசரமாக வங்கிக்கு போய் அந்த பணத்தை செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அதையெல்லாம் பத்தி யோசிக்கிறது, நமக்கு பாதுகாப்பு தேவை. வண்டி நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுது, சைட் லாக் பண்ணாட்டா கூட அவன் நகட்டிட்டு எடுத்துக்குவான். சைட் லாக்கே பண்ணிட்டு போயிட்டோம்னா அவன் எப்படி அந்த வண்டியை எடுப்பான்? இதை யோசிக்கணுமா இல்லையா? நாம நினைக்கின்றோம் இதுல என்ன தவறு இருக்கின்றது, இதுல இருக்கின்றது. அடுத்தவனுக்கு தொந்தரவு தருவது என்பது மார்க்கத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியம். கூட்டிட்டு போயாச்சுன்னா எப்படி வண்டி எடுக்கிறது? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு அழுத்தமாக சொல்லி இருக்கின்றது. இந்த ரயில்களில் பயணிக்கும் போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், அதை பத்தியே நம்ம ஒரு நாள் முழுக்க பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதுல. அதுல பாத்தீங்கன்னா இந்த ராத்திரி நேரம் தூங்குற நேரமா இருக்கும், அப்பதான் ஒரு குரூப் ஏறும். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு குடும்பத்தோடு ஏறுவாங்க, தனியாக வரவன் ஒழுங்காக படுத்துவான். தனியாக ஒரு ஆணோ பெண்ணோ ஏறினா அவன் பாட்டுக்கு அதை தூக்கி வச்சுட்டு லக்கேஜ் வச்சுட்டு நீட்டி படுத்துவான். இந்த கும்பலாக ஏறுதுங்க பார்த்தீங்களா, கும்பலாக ஏறி அது உனக்கு இது எனக்கு, நீ மேலே போடு நான் கீழே படுக்கிறேன், பிள்ளையை தூக்கி அங்கே வச்சுக்கிறோம், பெட்டியை பாதுகாப்பாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்தி தூங்குறவனை பூரா எழுப்பி விட்டுறது. நம்ம நேரத்தை பார்க்கணும், ஒரு 8 மணி 9 மணியா பரவாயில்லை, ராத்திரி 1 மணி எல்லோரும் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காட்டு கூச்சல் நம்ம போட்டா இவங்க விழிச்சிட மாட்டாங்களா என்பதை பற்றி கூட கவலை இல்லை. அங்கே அப்படி அதை ரயில்வேல நேரமே வைத்திருக்கின்றார்கள். அந்த தூங்கக்கூடிய அந்த சீட்டுக்கு சண்டை போடுவாங்க, மிடில் பெர்த் இருக்கிறது, மிடில் பெர்த்துக்கு லோயர் பெர்த் வந்தாலே பஞ்சாயத்து தான். அதுக்கு நம்ம எப்பவுமே அப்பரை போட்டுறது, அப்பறம் நம்ம பிரச்சனையே கிடையாது, நம்ம பாட்டு போய் ஏறி படுத்துக்கலாம். இந்த லோயர் மிடில் போட்டீங்கன்னு வைங்க, இவன் சொல்லுவாங்க படுக்கணும்னு, யாரு இந்த லோயருக்கான மிடில் காலேஜ் லோயில கொஞ்ச நேரம் உட்காரணும், அப்ப ரெண்டையும் போட்டுக்கிட்டு உட்கார முடியாது, இப்படி இல்ல சண்டை வந்துச்சுல. அதுதான் ரயில்வேலையே அவன் சட்டம் கொண்டு வந்தான், 10 மணி முதல் காலை 6 மணி வரை, இது ஒரு ரூல் தெரிஞ்சுக்கங்க, இந்த இதன் மூலமாக 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை ஸ்லீப்பிங் டைம் வச்சிருக்கிறான். 9:59 வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன் நீங்க சொல்லலாம், 10 மணி ஆகிவிட்டால் 10 மணி ஆயிடுச்சு இது தூங்குற நேரம்னு சொல்லி அவன் கேட்டா பெர்த்த கொடுத்துடணும். இப்படி எல்லாம் சட்டங்கள் ஏன் வருது? இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுனாலதான் வருது. ரசூல்லாவுடைய பண்பாட்டை பாருங்கள், நபி அவர்கள் யாரையாவது எந்த நேரத்திலாவது தொந்தரவு செய்ததாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்ததுண்டா? ஒரு செய்தியை பார்க்கின்றோம், சில சஹாபாக்கள் ரசூல்லாவுடைய வீட்டிலே தங்கி இருக்கின்றார்கள், ஒரு 3 சஹாபாக்கள். அப்ப நபிகள் நாயகம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, இது நீண்ட சம்பவம், நான் அந்த தேவையான கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். வெளியில போயிட்டு வரும்போது சில பேர் தூங்குற மாதிரி தெரியுது, ஆனா தூங்குறாங்கன்னு உறுதியா தெரியல. அப்போ நபிகள் நாயகம் எப்படி சலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, சலாம் சொல்லுவாங்களாம், உறங்கிக் கொண்டிருப்பவர் விழித்து விடாமலும் விழித்து கொண்டிருப்பவருக்கு கேட்கும் விதமாகவும் நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் சலாம் உரைப்பார்கள். ஒரு நடுத்தரமான குரல், தூங்குறவருக்கு அவர் தூக்கத்தை தொடரலாம், விழிச்சிருக்கிறவருக்கு கேட்கும். இது அழகான நடைமுறை. இன்னைக்கு சலாமே சொல்லாமல் இருப்பது அது ஒரு தப்பு, இன்னொன்னு சலாம் சொல்றங்கிற பேர்ல ஊரையே எழுப்பாட்டி விடுறது அது இன்னொரு தப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ராத்திரி 3 மணிக்கு பூரா பதறி எந்திரிச்சு உட்காருவான். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழிமுறை அல்ல. எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது, அவனை தொந்தரவு பண்ணிடக்கூடாது. பள்ளி வாசலிலே அமர்ந்து நம்ம குர்ஆனை ஓதினாலும் சத்தமிட்டு ஓதி அடுத்தவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இது இபாதத்து தான், இது வணக்கம் தான் என்றாலும் அதுல நடுத்தரமான குரல்ல ஓதணும். ஒருத்தர் தொழுதுகிட்டு இருப்பாரு, அவரை தொந்தரவு பண்ற மாதிரி ஓதக்கூடாது. எப்படி இந்த சட்டங்கள்லாம் கவனித்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான சட்டங்களை மார்க்க நமக்கு சொல்லி இருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். இது போல இந்த பாதையிலே நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த உரிமைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஒன்று சொல்வதாக இருந்தால், முடிந்தவரை இந்த பாதைகளில் நிற்பதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னா, அப்படி நாம் நின்று பேசும்போது நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் மக்களுக்கு வராது. நம்ம சும்மா தான் நின்றுப்போம், ஒயாம அங்கே நிற்கிறோம்னு மக்கள் என்ன பேசுவார்கள், இந்த சைத்தா முடிச்சவங்க இங்கே நின்றுட்டே இருக்கிறாங்களே, போக முடியல, பெண்கள் வர முடியல, நம்ம சும்மா கூட நின்றுக்கலாம், ஆனா அப்படி ஓட்டுல நின்று நின்று பேசிக்கிட்டு இருந்தாலே மக்களுக்கு ஒரு பார்வை தவறாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் கவனிக்குது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை நாம் கவனிப்பது அது நமக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றது, நமது கண்ணியத்திற்கும் அது வழி சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இத்தகைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். இது போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து பண்பாடுகளையும் நாம் சிறப்பாக கடைபிடித்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி உரையை முடிக்கின்றேன். வாஹிரதவானா அனிலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.